الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கிரமத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழ் ஸலாத்துல் கர்ணையும் ஸலாம் என்னும் இறக்கமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனை காதமுன் நபிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமியான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் சந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானே அவைகளை வெற்றும் நூற்றுக்கு நூறு ஒன்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உலகம் நான் வசிய செய்கிறேன் கணேசுக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன் வாலுஹு ஒரு புனிதமான மாதத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார் இஸ்லாமிய கலண்டர் பிரகாரம் எடுத்து பார்த்தா நாங்க 1440 ஆண்டில் இருக்கிறோம் அதே மாதிரி முஹர்ரம் மாதத்திலே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த முஹர்ரமுடைய மாதம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய சில முக்கியமான விடயங்களை நானும் நீங்களும் விளங்குறது ஆகும் ஹதீஸ் குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதம் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கு தெளிவாக எழுதுறாங்க ரமதானுடைய மாதத்துக்கு பின்னால ஒரு மனிதர் நோம்பு பிடிக்கிறதாக இருந்தா அந்த சுன்னத்தான நோம்புகளுக்கு அதிகமான கூலி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அது முஹர்ரமுடைய மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முக்கியமான எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதுல ஒரு முக்கியமான ரெண்டு நிகழ்வுகள் தான் ஒன்று ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முஹர்ரம் 1 தேதி ஃபஜ்ருடைய துலுஹைய இமாமத் செஞ்சு கொண்டிருக்கிறான். அந்த இமாமத்தை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு காபிர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அப்படியே காபிராக அந்த நேரத்துல கிட்டத்தட்ட அந்த தாக்கம் ஒரு பயங்கரமான தாக்கமாக இருந்ததின் காரணமாக 6 நாட்கள் ரொம்ப சிரமமான நிலைமைக்கு மயக்கமான நிலைமைக்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தள்ளப்பட்டார். எந்த அளவுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அந்த தாக்குதல் பின்னால உமர் ஏதாவது சாப்பிட்டாலும் ஏதாவது குடிச்சாலும் அதிகமான நேரங்கள் மயக்கத்துடன் அதை குடிக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய விடயங்கள் அந்த வயிற்றுல ஓட்டைகள் மூலமாக வெளியே வரக்கூடிய ஒரு காட்சி தான் அப்படியே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல். இந்த நேரத்திலையும் எப்ப தாக்குதல் நடைச்சோ முதலாவது அவர் கேட்டது, இப்ப இது பாருங்க யார் என்னைய தாக்கினது, ஒரு முஸ்லிமா காப்பியம் சகோதரர்களுடைய நண்பர்கள். அது மாத்திரமல்ல, அந்த கஷ்டமான நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் எப்பெல்லாம் அவங்களுக்கு சுய உணர்வு வருமோ கேட்கக்கூடிய கேள்விதான் துணிக்கூடிய நேரம் வந்துட்டா என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, நான் என்ன சொல்ல வரேன், பயங்கரமான தாக்குதல் சக்கராத்திரிய நிலைமையில கிட்டத்தட்ட 6 நாட்கள் மயக்கத்தில் இருக்கிறாங்க. முடிப்பு வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தொழிலுடைய நேரம் பண்ணிச்சா என்று கேட்டு தொழில இவரும் பக்குவமாக இருந்தாங்க. எனவே முஹர்ரமுடைய மாதத்துல அது 1ஆம் தேதி இந்த தாக்குதல் நடக்குது. ஒரு உம்மத்தாக்களுக்கும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பாடத்தை படிச்சு தாராங்க என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள், சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்றாங்க, உமர் நான் நேத்திராவ் சொர்க்கத்தை கனவுல கண்டேன், அந்த நேரத்தில் ஒரு அழகான வாலிபம் ஒன்று கண்டன், எனக்கு சொல்லப்பட்டுச்சு இது ஒரு குறைஷ் வாலிபர்களுக்குரிய ஒரு வாலிபர்களுக்குரிய ஒரு மாளிகை, எனக்குரியதாக இருக்கும் என்பதாக உள்ளுக்கு நுழைய பார்த்த நேரத்துல சொல்லப்பட்டுச்சு அது உமரக்கூடியது என்பதா. எனவே இந்த அளவுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள், ஆனாலும் கடைசி நேரங்கள்ல இந்த சக்கராத்துடைய வருத்தத்துல இவ்வளவு சிரமமான நேரத்திலையும் தொழிலியுடைய விஷயத்துல இவ்வளவு பக்குவமா இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான், என் உண்மத்துல எத்தனையோ பேர் தொழிலை விளங்கினமாக, ஒரு சாப்பாடு வந்தா போதும், ஒரு கல்யாணம் வந்தா போதும், ஒரு மையத்து வந்தா போதும், ஒரு கிளாஸ் வந்தா போதும், ஒரு ப்ரோக்ராம் வந்தா போதும், எத்தனையோ பேர் தொழிலை எல்லாம் சேர்ந்து கலா செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை, நானும் நீங்களும் இந்த 1440ஆம் ஆண்டுல ஒரு உறுதியான நியத்தை வச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு இந்த வருஷம் என்ன படிச்சு தருவது என்றா, நான் இந்த வருஷத்துல இருந்து சரி மவுத்து வர காட்டும் தொழிலே மிஸ் பண்ண மாட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதே மாதிரி தான் இந்த முஹர்ரமுடைய மாதம், முஹர்ரம் 10ஆம் தேதி கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிலர்கள் தாக்குதல் செய்கிறார். ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவங்களோட பேர, வெறும் அவரோடு இருந்தது 52 பேர் தான். அந்த 52 பேரோட யுத்தம் செய்தது கிட்டத்தட்ட 3000-4000 பேர். காலையுடைய நேரத்தில் முஹர்ரம் 10ஆம் தேதி கொஞ்சம் சிறு தூக்கம் கொண்ட போது சந்தோஷமாக சிரிச்சு கொண்டிருக்கிறார். மகள் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, பாப்பா என்ன சிரிச்சு கொண்டு எழுப்புறீங்க? அந்த நேரத்தில் சொன்னாங்க, நான் சிரிக்கிறதுக்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப கடவுளை கண்டன். நபி அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு மாலையில ஹுசைன் நீங்க என்ன சந்திப்பீங்க என்பதா. எனவே அவருக்கு நல்ல உறுதியாக தெரியும், நான் ஷஹீதாக போறேன், மௌத்தாக போறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த நேரத்துல இது படையலை வெளியிலாக ஷிமர் என்று செல்லக்கூடியவர் அவருக்கு செய்திகள் அனுப்புறாங்க, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல செய்திகள் அனுப்புறாங்க, அவருடைய துலகிக்கூடிய நேரம் வந்துச்சு, கொஞ்சம் யுத்தத்தை நிப்பண்டி கொள்வோமா, ஏன் எங்களுக்கு லோகத்துல வேண்டிய தேவை. அந்த நேரத்துல பதில் வருவது நாங்கள் ஒவ்வொருடைய புகழிக்காக நிப்பட்ட மாட்டோம், உங்களை தாக்கிக் கொண்டே இருப்போம் என்பதா. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யோசிக்க, சொர்க்கம் பாக்கியம் என்று சொல்லப்பட்டவர் கண்ணியத்துக்குரிய சகோதரர், இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு படிப்படையாக இருக்கட்டும். என்ன செய்தார் என்றா, அவருடைய 52 பேரை ரெண்டாக பிரிச்சு 26 பேர் முன்னுக்கு யுத்தம் செஞ்சாங்க, அடுத்து 26 பேர் பின்னுக்கு இமாம் ஜமாத்தோட வந்தார். அதுக்கு பின்னால் இந்த தொழுத்தவங்க எப்ப முன்னுக்கு வந்தாங்களோ, யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தவங்க அவங்க பின்னுக்கு வந்து அவர் இமாம் ஜமாத்தோட வந்தார். கணிதக்கூடிய சகோதரர்களே, இந்த யுத்த காலத்திலேயும் ஒரு முஸ்லீம் தொழுகையிட கூடாது என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு படிச்சு தருவது. எனவே முஹர்ரமுடைய மாதம் எங்களுக்கு என்ன படிச்சு தருவது என்றா, இப்படியா இந்த சம்பவங்கள் நடந்த மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம், அதுவும் வருடத்துடைய முதல் மாதம். எனவே நானும் நீங்களும் இயந்து வச்சுக்கொள்ளணும், எங்களுடைய வாழ்க்கையில என்ன பயங்கரமான கட்டங்கள் வந்தாலும் சரி, தொழுகையுடைய விஷயத்துல கொடுப்போக்கு அதிகமாக. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, ஏன் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருடங்களும் முகம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம், ஆனா அதனுடைய கருத்து என்னென்றா, நாங்க நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுடைய வாழ்க்கை கூடிச்சு என்பதல்ல. புதிய வருஷம் வரும் என்ன கருத்து, நான் ஒரு வருடத்தின் மூலமாக கபருக்கு நெருங்கி இருக்கிறேன் என்பதுதான் கருத்து. எனவே நானும் நீங்களும் மௌத்துக்கு தயாரிப்ப அதிகரிக்கணுமா குறைச்சு கொள்ளணும். ஒரு வருஷம் கூடையாக வருவது என்று சொன்ன கருத்து என்ன, கபரின் பக்கம் நெருங்கி கொண்டே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, அதனால் பெரியார் சொல்றார், தஸவ்வத் மினத் தக்வா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்னபு லைலன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. தஸவ்வத் மினத் தக்வா ஃபஇன்னக லா தத்ரி, நீங்க தக்வா என்று சொல்லக்கூடிய கட்டிச்சாதனத்தின் மூலமாக மௌத்துக்கு தயாரிப்பு செஞ்சு கொண்டிருக்கீங்க. ஒரு பிரயாணம் செய்ய போறோம், அந்த பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் நாங்க மோட்டர் பொம்பில் எடுப்போம், டிஃபன் எடுப்போம், பாய்கள் எடுப்போம், கொஞ்சம் சாப்பாடுகள் எடுத்துக்கொள்வோம். ஏன் தயாரிப்பு செஞ்சு கொள்றோம் பிரயாணத்துக்காக, கட்டிச்சாதனம். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையுடைய கட்டிச்சாதனம் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பரை அந்த பெரியார் சொல்றா, நீங்க தக்குவா என்று சொல்லக்கூடிய கட்டிச்சாதனத்தின் மூலமாக நீங்க தயாரிப்பு செய்யுங்க. ஏனென்றா உங்களுக்கு தெரியாது, இதா ஜன்னஹு லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி, இரவு வந்தா நான் ஃபஜ்ர் வர காட்டி உயிரோட இருப்பேனா என்பது உங்களுக்கு தெரியாது. கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், நான் மின்பருக்கு மேல இருக்கிறேன், நான் இறங்குவோனா என்றது எனக்கு தெரியாது. நீங்க சும்மா பயானுக்கு வந்து இருப்பீங்க, கூட்டுக்கு போய் சேர்வீங்களா என்பது உங்களுக்கு தெரியாது. என்ன பொடியம்மார்கள் நினைக்கிறது, இந்த வயசுல மூக்கு வராது என்பதா, காலையில மாலையில சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களுடைய கஃன தயாரிச்சிருக்கிறான், ஆனா அந்த வாலிபர் விளங்காமல் இருக்கிறார் என்பதா. وكم من صغار يرتجى طول عمرهم وقد ادغلت اجسامهم ظلمه القبر. எத்தனையோ சிறுவர்கள், அந்த சிறுவர்களுடைய ஆசை என்ன, நான் ஒரு ஆலிம் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், இந்த பல ஆசைகள் அவர்களுக்கு இருக்குது. கணேசுக்குரிய சகோதரர்களே, அதனுடைய கருத்து சின்ன காலத்துல மௌச்சு வராது என்பதுதான் இல்ல. ஆனா அந்த சிறுவர்கள், எந்த பாவமும் செய்யாத அந்த சிறுவர்கள் தங்களுடைய இருளுக்குள்ள இருக்கிறார்கள். எத்தனையோ மாப்பிளமார்கள், எத்தனையோ மாப்பிளமார்கள் நாளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி தயாரிப்பு செய்யறாங்க, தன் அலங்கரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த சந்தோஷமான இரவு வாரத்துக்கு முன்னால நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு போகும். எத்தனையோ
எத்தனையோ சுகதேகிகள், எத்தனையோ சுகதேகிகள் எந்த காரணமும் இல்லாம ஓகாது. எத்தனையோ நோயாளிகள் நாளைக்கு நாளாண்டுக்கு வெளியிடுவார் நாங்க நினைக்கிறோம், ஆனா அவங்க வெற்ற நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே மௌத்து யாருக்கு எப்ப எந்த நேரத்தில் எப்படி வரும் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே கணேசபுரிய சகோதரர்களை நத்தனங்கள் வருடம் புது வருடம் தான், ஆனாலும் ஒவ்வொருத்தரும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டிய தயாரிப்பு சொல்லியிருக்கிறேன். இது ஆமுக்கியமான தேவையாக கணேசபுரிய சகோதரர்களை நண்பர்களே, எனவே உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு அடிப்படையான விஷயம் தான், உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாங்க மனிதர்களாக வாழணும் வேண்டாம், உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் ஒன்று செய்யணும் வேண்டாம், எங்கள் மூலமா உம்மத்துக்கும் ஒரு பிரயோசனம் கிடைக்கணும் என்பதா இருந்தா, ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதனாக உலகத்துல வாழ்ந்து மௌத்தாகணும் வேண்டாம். கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே, எங்களிடத்துல கல்வி இருக்கிறது ஆகும். கல்வி என்று வரக்கூடிய நேரத்துல நன்றாக விளங்கி போவோம். கல்விய விளமாக்கள் ரெண்டாக பிரிவாங்க. ஒன்றிருக்குது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பிரைமரி எஜுகேஷன், இன்னொன்று இருக்குது செகண்டரி எஜுகேஷன். இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம், கம்பல்சரி எஜுகேஷன் அண்ட் நெசசரி எஜுகேஷன் என்பதாக சொல்லலாம். கணேசபுரிய சகோதரர்களை நண்பர்களே, பிரைமரி அடிப்படையான கல்வி என்று சொன்னா அது மார்க்கக்கூடிய கல்வி. ரெண்டாவது செகண்டரி எஜுகேஷன் என்று சொன்னா ஜெனரல் நாலேஜ் என்று சொன்னா உலகத்துல எங்க கல்வி தேவையாக இல்லையோ எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு அதுக்குதான் சொல்லுவாங்க தேவையான கல்வி. முதலாவது கட்டாயமானது, இரண்டாவது தேவையாக. இந்த கட்டாயமான கல்வி தேவையான கல்வி இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல ஒரு மனிதனுக்கு உலகத்துல வாழ்வதற்கே அதுல பல சிரமங்கள் கஷ்டங்கள் வரதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, வரலாறு எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு கல்விக்காக வேண்டி, அதாவது பிரைமரி அல்லது கம்பல்சரி எஜுகேஷன் கட்டாயமான கல்விக்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலிடம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நெசசரி எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் இருக்குது, இதுக்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியான ஒருவராக இருந்து உம்மத்தை வழிநடத்திக் கொண்டே இருந்தார். எனவே கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த ரெண்டு கல்விய கவனம் செலுத்துறது ஆகும். இதுல கட்டாயமான கல்வி என்று வரக்கூடிய நேரத்துல தான் மார்க்கத்துடைய கல்வி இருக்குது. இந்த மார்க்கத்துடைய கல்விய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். இன்னொரு ரிவாயத்துல வருது முஸ்லிமின் வ முஸ்லிமா, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கும் அல்லாஹ் இல்ம படிக்கிறத அல்லாஹ் கட்டாயமாக. எனவே கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த அடிப்படையில முஸ்லிம்களாக வாழக்கூடிய நேரத்துல நாங்க துறையுடைய சட்டம், நோம்புடைய சட்டம், ஜகாத்துடைய சட்டம், அதே மாதிரி குர்ஆனுடைய சட்டங்கள், ஹதீஸ், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில குருக்கள் வாங்கலுடைய சட்டம், குடும்ப வாழ்க்கையுடைய சட்டம், உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் என்னென்ன சுகபாக்கள் இருக்கிறாங்களோ, எந்தெந்த கட்டளைகள் அவர் நுழைவாரோ, அந்த ஒவ்வொரு விஷயத்தோட இருக்கக்கூடிய மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வது இருக்குது. இது அல்லாஹ் ஃபர்லாக வச்சிருக்கிறான், சிலர்களுக்கு ஃபர்ல ஐனாக வச்சிருக்கிறான். தொழுகிட்டு வரக்கூடிய நேரத்தில் எல்லாத்துக்கும் இபாதாத் என்று வரக்கூடிய நேரத்தில் அது ஃபர்லாக தான் நல்லா வச்சிருக்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ல ஐனா. ஆனா எப்ப திருமணம் முடிப்பாரோ இந்த நேரத்துல திருமணத்தோட சம்பந்தப்பட்ட சரீரத்துடைய அறிவை படிக்கிறது அவருக்கு ஃபர்ல ஐனா. அவர் எப்ப குடுக்கல் வாங்கல் என்ற அமைப்புல பசாருக்கு போறதுக்கு ஆரம்பிக்கிறாரோ அந்த நேரத்துல அவருக்கு அந்த பசார்ல குடுக்கல் வாங்கலுடைய கல்விய, அந்த மார்க்கத்துடைய கல்வியை படிக்கிறது, இது கட்டாயம் ஃபர்ல ஐனா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே குலஃபா அர்பா நாலு கலீஃபாக்களுடைய வரலாறு எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த கல்விக்கு ஒரு பெரியோர் இடம் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன், இந்த கல்வியின் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தக்குவா வரும், இந்த கல்வியின் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், இந்த கல்வியின் மூலமாக தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பாகுவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இஸ்லாம் இந்த கல்வியை கட்டாயப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினாங்களோ, அது வெளிநாட்டுல தழுவினாலும் சரி மதீனாக்கு வந்து நீங்க எங்களை கிட்ட வந்து படிச்சுட்டு போவோம் என்பதாக சொல்லலாம். குர்ஆன் மதீனா என்ற பெயர்ல சில காரிமார்களை, சில சஹாபாக்களை, வாலிபர்களை நபியவங்க நியமிச்சிருந்த இருந்தாங்க, ஒவ்வொரு ஊர்களுக்கும் கிடைத்து மார்க்கத்துடைய அறிவை நீங்க படிச்சு கொடுவோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயப்படுத்தார். எந்த அளவுக்கு என்றால் அண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதுல உலமாக்கள் ஈடுபடாத பட்சத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உலமாக்களுக்கு உலகத்திலே தண்டனை கிடைக்கட்டும் என்ற அளவுக்கு சொன்னார். அண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே இந்த மார்க்கத்துடைய அறிவிலே கல்வியிலே இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லாஹ வெச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை படிக்கிறது ஃபர்லாஹ். இரண்டாவதாகதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, செகண்டரி எஜுகேஷன் என்பதாக சொல்லலாம், அது கட்டாயமான கல்வி. இரண்டாவது இல்மு தருவி என்பதாக சொல்லுவாங்க, தேவையான கல்வி என்பதாக சொல்லுவாங்க. தேவையான கல்வி என்று சொன்னா என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலகத்துல நாம வாழக்கூடிய நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையில பல தேவைகள் வரும். அந்த தேவைகளை பரிபூர்ணமாக கூடிய நேரத்துல அதுக்குரிய கல்வி அதுக்குரிய அறிவு எங்களுக்கு இருக்கிறது. இதையும் மார்க்கம் அடிப்படையில பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்குரிய ஏற்பாடுகளும் செய்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், எங்களுக்கு தெரியும் பத்ருடைய யுத்தம் நடக்கிறது. அந்த பத்ருடைய யுத்தத்துல 313 சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க. குஃபார்கள் கிட்டத்தட்ட 1000 மேல இருக்கிறார்கள். இந்த பத்ருடைய யுத்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததுக்கு பின்னால வரலாறு எடுத்து பார்த்தா அந்த குஃபார்கள் யார் யாரெல்லாம் கைதிகளாக மாட்டிப்பட்டார்களோ, அந்த குஃபார்கள் யார் யாரெல்லாம் கைதிகளாக மாட்டிப்பட்டார்களோ, இவர்களுடைய விஷயத்துல நாங்க என்ன செய்வோம் என்பதாக ஒரு மஷூரான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த நேரத்துல சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சூழலா கொலை செஞ்சு போட்டுடுவோம். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யார் சூழல்லா, இவர்களுக்கு கல்வி இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, எழுத்துத்துறை இருக்குது, மொழி வளம் இருக்குது, லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குது. எனவே எங்களோட முஸ்லிம் சிறுவர்களுக்கு நாங்க எழுத்த படிச்சு கொடுக்க, மொழிய படிச்சு கொடுக்க, லாங்குவேஜ படிச்சு கொடுக்க, இந்த குஃபார்களை பாதிச்சா எப்படி என்ற ஒரு அபிப்பிராயம். கணேசனுடைய சகோதரர்களே நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருடைய விஷயத்துல மஷூர பண்றாங்க? இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு வந்த அடியோட இல்லாமல் வந்த இந்த குஃபார்கள் யுத்தத்துல தோல்வி அடைந்தாங்க, கைதிகளாக இருக்கிறாங்க, இவர்களுடைய விஷயத்துல என்ன செய்வோம்? இந்த நேரத்திலையும் சமூகத்தை பத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிச்சாங்க. அவங்கள எங்களுக்கு குறைஞ்சி போட்டுடலாம், பிரச்சனை இல்லை, ஆனா அவர்களிடத்துல எந்த மொழிவளம் இருக்குதோ சில நேரங்கள்ல அது எங்களுக்கிட்ட இல்ல, அவர்கள்கிட்ட என்ன திறமைகள் இருக்குதோ அது எங்களுக்கிட்ட இல்ல. எனவே அப்படியா கொண்ட இஸ்லாத்தை அழிக்க வந்த குஃபார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ள வச்சு அந்த முஸ்லிம் சிறுவர்களுக்கு மார்க்கத்தை அல்ல அந்த காஃபிர்களை பாதிச்சாங்க, மொழியை படிச்சுக்கப்படுத்திருக்காங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இதன் மூலமா எங்களுக்கு என்ன விளக்கம் என்றால், இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இந்த எழுத்து துறை எல்லாம் இருக்குது, இவைகளை படிக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபார்களை பாதிச்சாங்க, காஃபிர்களை கூட பாதிச்சாங்க. ஏன்? எங்களுக்கு தேவை, அவங்க இஸ்லாத்தை அழிக்க வந்தவங்க, ஆனாலும் அந்த பக்கத்தை நாங்க பார்க்க தேவையில்லை, அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்கிறது என்று நாங்க எடுத்துக்கோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமாக, அது மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த கல்வியுடைய விஷயத்துல தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்களோ அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சா. எங்களுக்கு தெரியும் ஜெயித்து ஒரு ஸ்தாபித்த ரவி அல்லாம அன்பவங்க வெறும் 11 வாலிபர். அந்த 11 வாலிபர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தன்னோட வெற்றி கொண்டாங்க, குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்துல வகி எழுதுறதுக்காக. 11 வாலிபர், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருடைய ஸ்கில்ல பாக்குறாங்க, எழுத்து ஆற்றல் இருக்குது, கிரகிச்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது, எஜுகேஷனல் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரை பாவிக்கிறார், எதுக்காக வேண்டி? இறக்கக்கூடிய குர்ஆன் எழுதுறதுக்காக. அதே சிறுவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ஒரு சிறுவர்,
ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பல லெட்டர்ஸ் வரும், யஹூதிகள் இடத்துல இருந்து அவர்களுடைய ஹீப்ரு மொழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை படிச்சு தாராங்க என்றா, நாம் ஒரு நாட்டு ஒன்றை ஒரு ஆட்சி ஒன்று செய்யக்கூடிய நேரத்தில் வெளிநாடுகளோடு எங்களுக்கு தொடர்புகளையும் கரஸ்பாண்டன்ஸ் நடக்கும், அவங்க எங்களுக்கு செய்திகள் அனுப்புவாங்க, நாம் எங்கட செய்திகள் அவங்களுக்கு அனுப்பணும், அவங்க விளங்கக்கூடிய மொழியில அனுப்பணும், அவங்க லெட்டர் வந்தா அதை வாசிச்சு நாங்களும் விளங்கணும். இதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க என்றா, செய்தி கொண்டு சாபித்த ரவி எல்லாம் மண்ணும் அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, அந்த ஹீப்ரு மொழி இருக்குது, அந்த அவர்களுடைய குஃபார்களுடைய மொழியை நீங்களும் படிச்சுக்கோங்க என்றா. ஏன் எங்களுக்கு தேவை இருக்குது அது படிக்காட்டி அது பரல ஐநூறு நான் செல்ல, எப்படி மார்க்கக்கூடிய கல்வியோ அதே தரத்தில் நான் இதை வைக்க அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, ஆனா தேவை என்னோட ஆட்சியை நடத்துறதுக்கு இப்படி ஆட்கள் எங்களுக்கு தேவைப்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த செய்தி முஸ்தாபித்ரம் எல்லாம் ஆன்மாவும் வெறும் 3 வாரங்கள் அல்லது 18 நாட்கள் உள்ள அந்த மொழிய சம்பூர்ணமான முறையில படிக்கிறார். முழுமையான எழுத்தாற்றல் அந்த அந்த மொழியை எழுதவும் மேலும் வாசிக்கவும் மேலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை பேசவும் மேலுமான. எனவே அந்த யஹூதிகள் வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபீஷியல் டிரான்ஸ்லேட்டராக அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவராக ஒரு வாலிபர் செய்து ஒரு ஸ்தாபித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸ்கில்ல பாதிச்சார். அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்டி என்று வரக்கூடிய நேரத்திலையும் அந்த மருத்துவத்துடைய விடயங்களுக்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் இதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட வைச்சாங்க. எல்லாமே உலமாக்களாக இருக்கல, ஒரு சமூகம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் எல்லாமே ஆலிம்களாக இருக்கணும் இல்ல இல்ல, ஆனா எல்லாமே அடிப்படையான கட்டாயமான மார்க்கத்துடைய கல்வி அது பரலாமே. ஆனா ஒவ்வொருத்தரும் ஹதீஸ வாசிச்சு குர்ஆன வாசிச்சு விளங்கக்கூடிய அளவுக்கு போகணுமா இல்ல மார்க்கம் அப்படி. குடும்ப வாழ்க்கையுடைய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் சமூகம் என்று வரக்கூடிய நேரத்தில் எல்லாமே அறிந்தலாக தான் இருக்கணும் என்ற எந்த கட்டாயத்தை இருக்கு. எனவே உலமாக்கள் இருக்கிறதோட ஒரு சமூகம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதுல டாக்டர்ஸும் இருக்கதான் ஒண்ணு, அதுல லாயர்ஸும் இருக்கதான் ஒண்ணு, அதுல இன்ஜினியர்ஸும் இருக்கதான் ஒண்ணு, அதுல டெக்னாலஜி தெரிஞ்சவங்களும் இருக்கதான் ஒண்ணு, அதுல யுத்த பயிற்சி உள்ளவர்களும் இருக்கதான் ஒண்ணு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, அந்த அமைப்புல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மதீனாவுடைய ஆட்சி அழகான அமைப்புல செய்தார். அந்த மதீனால மெடிக்கல் கேம்ப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடத்தினாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இஸ்லாத்துல முதலாவது அந்த ருபைதா ரலி அல்லாஹு அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, மதீனா பள்ளியோட சேர்த்து யாரெல்லாம் சில நேரங்களில் யுத்தங்களுக்கு போயிட்டு காயமாகி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும்னா மஸ்ஜிதோட சேர்த்து சின்ன கிளினிக் ஒன்று மாதிரி செஞ்சிருந்தாங்க. அதுல சஹாபாக்கள் அவங்க டாக்டர்ஸாக இருந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டிருந்தாங்க, இவங்க நர்ஸாக இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கு. சகோதரர்களை நண்பர்கள், இஸ்லாமிய மருத்துவ முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தேவைப்பட்டா இப்படி ஒரு ஹாரிஸ் என்ற ஒரு டாக்டர் இருக்கிறார் அவர்கிட்ட உங்களுக்கு பேசிக் கொள்ளலாம் என்பதான். சஹாபாக்களையும் தயாரிச்சாங்க, அந்நிய டாக்டர்ஸ் மூலமாகவும் பிரயோசனம் எடுக்கிறதுக்கு சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எங்களுக்கு தெரியும் தபூக்குடைய யுத்தம், தபூக்குடைய யுத்தம் என்று வரக்கூடிய நேரத்துல அதுக்கு 3 சஹாபாக்கள் போகல, அடுத்தது எல்லாமே முனாஃபிகீன்கள், வயசாளிகள், பெண்
பெண்கள் தான். எனவே வயசாளிகள், நோயாளிகள், பெண்கள், அவங்க நிர்பந்தம் உள்ளவங்க, அவங்க போகாட்டி எந்த பாவமும் இல்லை. அவர்களுக்கு மனைவிமார்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சினேன் என்பதாக சொல்லப்படும். ஏன் தபூக்கு போகாத ஒரே காரணத்துக்காக? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்ன சொல்ல வாரேன்னா, இந்த தபூக்குடைய யுத்தம் இந்த நேரத்தில் போகாதவர்களோட பாய்காட் யாருமே பேசல. 50 நாட்கள் பேசல. அல்லாஹ்வுடைய முகத்திலிருந்து மன்னிப்பு கிடைச்சதுக்கு பின்னால்தான் பேசுறதுக்கு ஆரம்பித்தார். ஏன் காரணம்? தபூக்கு போக. இந்த தபூக் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சஹாபாக்களை சிரியா இராக்குக்கு அனுப்புறாங்க. என்னத்துக்கு அனுப்புறாங்கன்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த காலத்துல சில யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை எடுத்து, அது மட்டுமல்ல அவர்கள் எப்படி ஆயுதங்களை செய்யறாங்க, டெக்னாலஜியை படிக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு சஹாபாக்கள் வருவது, ரெண்டு சஹாபாக்களை நபியாக வெளிநாட்டுக்கு அனுப்பினாங்க. அதை படிச்சுட்டு வாங்க, இவங்க மார்க்கத்தை படிக்க போகல, கட்டாயமான மார்க்கம் அவங்க படிச்சாங்க. இவங்க பெரிய ஆழிமாக ஆகக்கூடிய அளவுக்கு போகல. ஆனாலும் எங்கட சமூகம், நாங்க ஒரு நாடோடு நடக்கிறதாக இருந்தா, எங்களுக்கு ஒரு ஏரியாவில் இருக்கிறதாக இருந்தா, அதுல ஆழிமுகம் மட்டுமல்ல, அதுல டாக்டர்ஸும் தேவை, அதுல மொழிவளம் உள்ள, பிரசன்டேஷன் ஸ்கில் உள்ள அவர்களும் எங்களுக்கு தேவை. அதே மாதிரி டெக்னாலஜி தெரிஞ்ச யுத்த பயிற்சிகள் எடுத்தவர்கள் அவர்களும் எங்களுக்கு தேவை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நிலமா அப்படியா வந்த நிலமா, ஆனாலும் ரெண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. என்னத்துக்கு? நீங்க அந்த டெக்னாலஜியை படிச்சு வாங்க, வந்து நாங்க எங்க நாட்டில் அமல்படுத்த. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், யுத்த பயிற்சி இந்த வரக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்துல நன்றாக விளங்கி போங்கோ. இதுவும் ஒரு கல்வி தான், இதுவும் ஒரு கல்வி. இந்த கல்வியாம் விளங்கி இருக்கிறது. ஆகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்துல எங்களுக்கு தெரியும், ஹந்தக்குடைய யுத்தம் நடக்குது. இந்த ஹந்தக்குடைய யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்துல என்ன, நாங்க இஸ்லாம் அடியோட இல்லாமக்கிறதுக்கு வாராங்க. சல்மான் பாரிசி ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களை வெச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகலிகளை தோன்றுறாங்க. அது ஃபாரினர்ஸ், முஸ்லிம்களுடைய அரபு நாட்டில உள்ள பழக்கம் அல்ல, வெளிநாட்டில உள்ள விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமுல்படுத்துறாங்க. ஏன்? இந்த கல்வி என்று வரக்கூடிய நேரத்தில் அது நான் இவளோட மட்டும் உள்ள விஷயம் அல்ல, அது வெளிநாட்டிலிருந்து வந்தாலும், அந்நியர்கிட்ட இருந்து வந்தாலும், எதுவரை காட்டும் அது ஷரியத்துக்கு முரண் இல்லையோ, அதை பிரயோசனமாக எடுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்து கொண்டுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு எடுத்து பார்த்தா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்திலையும் இதுல பெரிய டெவலப்மெண்ட் நடந்து, இந்த கல்வியை படிக்கிறது மார்க்கத்துடைய கல்வி, அதே மாதிரி தேவையான ஏனைய கல்விகளை படிக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் அனுமதித்தது காரணமாக ஒரு விசாலமான அமைப்புல அழகான ஒரு ஆட்சிய நாங்க காண்றோம். யாருடைய காலத்துல? உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல டெவலப் பண்ணினாங்க. முழு உலகமும் எந்த அளவுக்கு ஆகிச்சு என்றா, நாம் ஒரு ஆட்சி ஒன்று செய்யறதாக இருந்தா அது ஒரு உமருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு அழகான அமைப்புல சிஸ்டமேட்டிக்கலி எந்த அளவுக்கு இருந்தா கோர்ட்ஸ் உருவாக்கினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்ல உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல ஒரு வாலி இருப்பார். ஒரு வாலி, வாலி என்று சென்று அவர் தான் கவர்னராக இருக்கிறார். சும்மா யோசிக்கிற ஒரு ஏரியால ஒரு வாலி பலாத் சபா மந்திரி மாதிரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிரசிடென்ட் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அந்த முழு ப்ரொவின்ஸுக்கும் பொறுப்பாக ஒரு வாலியாக அந்த மக்களுடைய விவகாரங்களை பார்க்க இவரோடு ஆழமாக இருக்கணும் என்ற ஒரு கட்டாயமான தேவையாக இருந்தார். மார்க்கத்தினுடைய அடிப்படையான அறிவுகள் இருந்துதான், ஆனா நிர்வாகத்துக்கு தேவையான, மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான என்னென்ன கல்வி வேணுமோ அவைகள் எல்லாம் மார்க்கத்தோடு சேர்ந்து அவர்கள் கிட்ட உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர காலத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு கவர்னர், ஒரு ப்ரொவின்ஸ், ஒரு வாலி, ஒரு கவர்னர் இருப்பார். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு காத்திப் இருப்பார். காத்திப் என்று செக்ரட்டரி ஆகிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செக்ரட்டரி இருக்கிறது போல ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல ஒரு செக்ரட்டரியை நியமிச்சாங்க. அவர் எந்த அளவுக்கு அவருடைய ஆற்றல் இருக்கணும் என்றா, சில நேரங்களில் சில செக்ரட்டரிமார்கள் லெட்டர் அனுப்புவாங்க உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அந்த லெட்டரை பார்த்துட்டு சில நேரங்களில் சொல்லுவாங்க கவர்னருக்கு, அவரோட செக்ரட்டரியை மாத்துங்க, ஏன் அவருடைய லாங்குவேஜ் அவ்வளவு நாம் எதிர்பார்க்கக்கூடிய தரத்தில் இல்லை, எனவே அவரை விளக்கிட்டு அதை விட திறமையான ஒருத்தரை போடுங்க என்றுதான். கணியக்கூடிய சகோதரர்களை நண்பர்கள் யாருடைய காலம் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அந்த காலம். அது மட்டுமல்ல, ஒரு வாலி, ஒரு செக்ரட்டரி, ஒரு கவர்னர், ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு காதி இருப்பார். காதி என்று சென்று அவர் ஜட்ஜ் இருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை ஜட்ஜ் என்று சென்றால் சும்மா யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய திறமைகள் தலைமைகள் இருக்கணும். ஒவ்வொரு ஏரியால ஒரு காதி ஒரு ஜட்ஜ் ஒன்றும் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு காயிதுல் ஜெய்ஷ், காயிதுல் ஜெய்ஷ் என்று சென்றா ஒரு மிலிட்ரி கமாண்டோ ஒன்று அந்த ஏரியால இருக்கிறாங்க. அஞ்சாவது, ஒரு முஅல்லிம் உல் குர்ஆன் மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிறதுக்காக வேண்டியே ஒருத்தரை நியமிப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இப்படிதான் ஒவ்வொரு ப்ரொவின்ஸையும் அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொரு ப்ரொவின்ஸையும் டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய பாதுகாப்புக்காக வேண்டி போலீசுடைய சிஸ்டம், ஆர்மியுடைய சிஸ்டம், இந்த எல்லா சிஸ்டங்கள் உருவாக்கப்பட்டது உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களால். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது மட்டுமல்ல, நோயாளிகள் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் என்றது பூர்த்தியான அமைப்புகள் இல்லாமல் விட்டாலும், எப்பெல்லாம் கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாம் நோயாளிகள் ஆகுவாங்களோ அவங்களுக்கு மருத்துவத்துக்கு எப்படி நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்துல ஒரு மெடிக்கல் கிளினிக் ஒன்று ரன் பண்ணினாங்களோ, அதே மாதிரி சஹாபாக்கள் ஒரு இலாபத்துடைய காலத்தில் அப்படி நடத்தி காட்டினார். அது சுற்றிதான் நாம வரலாறு பார்க்கிறோம். வரலாறு எடுத்து பார்த்தா, எந்த ஃபேக்கல்டி எடுத்து பார்த்தா, எந்த கலை எடுத்து பார்த்தாலும், அந்த கலைகள்ல முன்னுக்கே இருந்தது வேற யாருமே இல்லை, முஸ்லிம்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்களும் ஒரு உம்மத்தொண்டு உருவாக்குறதாக இருந்தா, எப்படி உலமாக்கள் உருவாகிறது ஆக முக்கியமோ, அதே மாதிரி எங்ககிட்ட ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கணும், அதே மாதிரி டாக்டர்ஸ் இருக்கணும், நல்ல திறமையான பிசினஸ்மேன் இருக்கணும், ஒரு திறமையான லாயர்ஸ் மார்கள் இருக்கணும், ஜட்ஜஸ் இருக்கணும், டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இருக்கணும், மெடிக்கல் ஃபேக்கல்டியில் உள்ளவங்க இருக்கணும், இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு கம்யூனிட்டி ஆகலாம். ஆனா யாரா இருந்தாலும் சரி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஆரம்பத்தில் சொன்னது போல அவர்களிடத்துல அந்த பிரைமரி எஜுகேஷன் அல்லது கம்பல்சரி எஜுகேஷன், அவர்களிடத்துல அந்த மார்க்கத்துடைய எஜுகேஷன் இருக்கிறதும் ஆகும். அது இல்லாம அந்த உலகத்துடைய கல்வி மாத்திரம் இருப்பதன் மூலமாக எந்த கைலையும் நாங்கள் காண முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நிர்வாகம் என்று வந்தாலும், ஒரு ஏரியா என்று வந்தாலும், நாம் இந்த ரெண்டையும் கவனம் செலுத்துறதா, மார்க்கத்துடைய கல்வி எங்களோட வாலிபர்கள் எங்க சிறுவர்களுக்கு வாழ்த்துக்கள், என்னென்ன அமைப்புகள் எங்களுக்கு உண்டாக்கலாம், அதே மாதிரி வாலிபர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, இந்த உலகத்துல சரியத்துக்கு முரண் இல்லாத அந்த கல்வி வாழ்க்கைக்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் செய்யலாம். எப்ப நாங்க இதை செய்வோமோ அப்பதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு சரியான ஒரு உண்மை உருவாகும். ஆனா கவலைக்குரிய விஷயம், எங்களை நாட்டை இப்படி பார்த்து, எங்களோட நாட்டை இப்ப எடுத்து பார்த்தா, நாங்க முஸ்லிம்கள் 10% தான் இருக்கிறோம் இந்த நாட்டுக்கு. இந்த 10% முஸ்லிம்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், எல்லா விஷயத்திலையும் நாங்க ஒரு விலகினமாக. எனவே இந்த முஸ்லிம்கள் 10% என்று வந்தாலும், சும்மா யோசிங்க, ஒவ்வொரு ஃபேக்கல்டியில எங்ககிட்ட டாக்டர்ஸ் என்று வந்தா, என்ஜினியர்ஸ் என்று வந்தா, லாயர்ஸ் என்று வந்தா, உலமாக்கள் என்று வந்தாலும், ஒரு பேலன்ஸான ஒரு எண்ணிக்கை இருக்கணுமா? ஆனா கவலைக்குரிய விஷயம், உலமாக்கள் என்று வரக்கூடிய நேரத்திலையும் எங்களோட உண்மத்துல உலமாக்கள் 1% கூட இல்ல, 0.5% தான் இருக்கு. 1% கூட இல்ல. கூட்டி கழிச்சு பார்த்தா 20 லட்சம் மக்கள்ல, 20 லட்சம் மக்கள்ல உலமாக்கள் என்று வரக்கூடியவங்க ஒரு 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 10,000 என்று வந்தா 1% இருக்குதா? 1% இருக்கு. 0.5% தான் இருக்குதா? அதுலயும் பேலன்ஸா இல்ல பேலன்ஸ் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எடுத்து பார்த்தா, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எடுத்து பார்த்தா, எங்களுடைய முஸ்லிம் கம்யூனிட்டியில இருந்து மேக்சிமம் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியில 4%, 3% மெடிக்கல் ஃபேக்கல்டி, முக்கியமான ஃபேக்கல்ட்டிக்கு நுழையக்கூடியவர்களை பார்த்தா ஒரு 3%, 4% அந்நிய மக்கள் கூட ஆக குறைந்தது. நாங்க இந்த நாட்டுல 10% என்று இருந்தா, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ல எங்களுடைய முஸ்லிம்கள் 10% இருக்கணுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, என்ன காரணம் என்றா, ஸ்கூல்ல எந்த எஜுகேஷன் நம்மளுக்கு கிடைக்கணுமோ அந்த எஜுகேஷன் சரியான அமைப்புல, தரமான அமைப்புல கிடைக்கிறது இல்ல, அதுக்கு சரியான ஒத்துழைப்புகள் இல்ல. எனவே அதுல உள்ள பலகீனம் இருக்குது. யூனிவர்சிட்டியுடைய லெவலுக்கு என்னோட மாணவ மாணவிகள் போறாங்க. அதை பார்த்தா தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியை பார்த்தா 3% 4% தான் இருக்கிறான். ஆனா அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பிரசன்ட் எடுத்து பார்த்தா, ஜெயில் எடுத்து பார்த்தா, நான் ஏனிவளவு உறுதியாக சொல்றேன்டா, பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சூப்பரிண்டெண்டன்ட் பேசி சந்திச்சு அவர் எனக்கு காட்டி, அது மட்டுமல்ல வெப்சைட்லையும் பேசி கண்ணால பார்த்து சுற்றி செல்வேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களை 4% தான் இருக்கிறோம். ஆனா பிரசன்ட்ல ஜெயில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பார்க்கக்கூடிய நேரத்தில் 21% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சுக்கலாம், நாங்க நாட்டுல 10%, ஆனா யூனிவர்சிட்டியில 4%, ஜெயில போயிட்டு பார்க்க 21%. இதுக்கு மேல் காரணம் நன்றாக விளங்கிக்கோங்க. ஒன்று, மார்க்கக்கூடிய அறிவை சரியான முறையில கொடுக்க, மார்க்கக்கூடிய அறிவை கொடுக்காததின் காரணமாக தான் தக்குவா இல்ல, தர்பியா இல்ல, சரியான ஒரு பக்குவம் இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தூளுக்கும் லவ்யாசுக்கும் பாவங்களுக்கும் சிக்கி 21% ஜெயில போயிருக்கு. எனவே அந்த வாலிபர்களுக்கு, சிறுவர்களுக்கு சரியான அமைப்புல மார்க்க கல்வி இல்லாததின் காரணமாக பாவங்கள் 4 கூடிக்கொண்டே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள். அது மட்டுமல்ல, நாங்க மார்க்க கல்வியே கொடுக்கல. கடைசி பார்த்தா உலகத்துடைய கல்வி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் என்று சொல்றோமோ அதையும் கொடுக்காததின் காரணமாக யூனிவர்சிட்டியில பார்த்தாலும் எங்களோட ஆட்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே உலகத்திலையும் சரியான முறையில படிச்சு கொள்ள இல்ல, மார்க்கத்தையும் சரியான முறையில படிச்சு கொள்ள இல்ல. ஹசிரத் துனியாவல் ஆஹிரா, உலகமும் நஷ்டம்தான் ஆஹிராவும் நஷ்டம்தான் என்ற நிலைப்பாடுகள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான், சமூகத்துடைய தலைவர்கள் என்ற அமைப்புல, நிர்வாகிகள் என்ற அமைப்புல, பொதுமக்கள் என்ற அமைப்புல, படித்தவர்கள் என்ற அமைப்புல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. நாங்க எங்களுடைய வருங்கால சமுதாயத்துக்கு சரியான மார்க்கத்துடைய அறிவையும் கொடுக்கிறது, அதே மாதிரி சரியான உலகத்துடைய கல்வியையும் கொடுக்கிறது. அதுவும் பக்குவமான அமைப்பான. ஏன் நான் மீட்டி மீட்டி சொல்றேன் என்றால், சில நேரங்களில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா ஸ்கூல்களும் கரப்ஷன்ல தான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, கேண்டி டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தா, அந்த கேண்டி டிஸ்ட்ரிக்ட்ல தூள் நம்ம வண்டிக்கக்கூடிய ஸ்கூல்கள் எடுத்து பார்த்தா முஸ்லிம் ஸ்கூல்கள் தான். ஏன் மார்க்க அறிவுகள் சரியான அமைப்புல கொடுக்கல? லவ்யாசனுக்கு பார்த்தாலும் இஸ்லாமிக் ஸ்கூல்ல ஆண்கள் பெண்கள் ஒன்றாக இருந்து கடைசி என்ற சூழ்நிலை கல்வியும் கிடைக்கல, கடைசியில் லவ்யாச சிக்கி மாட்டிப்பட்டு. எனவே தக்குவா தர்பியாவை கொடுக்கறதோடு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, சரியான அமைப்புல மார்க்கத்துடைய அறிவோட சேர்த்து உலகத்துடைய கல்வியை நாம கொடுத்தோம் என்றா வரங்காலத்தில் உள்ள நல்ல ஒரு சமுதாயம் என்பதை பார்க்கலாம். ஏன் கிளம்பு டிஸ்ட்ரிக்ட்ல எஜுகேஷன் விஷயத்தில் ஈடுபட்டு சுற்றி சொல்றேன், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாம விரும்புறோம் எங்களோட டாக்டர்ஸ் மார்கள் பிஓஜி பெண்கள் உருவாகணும் என்று. ஆனா முக்கியமான சில ஸ்கூல்களை நாம பாக்குறோம், அந்த முக்கியமான பாலிகா வித்யாலய பெண்களுக்குரிய ஸ்கூல்கள்ல நாம எதிர்பார்க்கிறோம் பிஓஜி உருவாகணும் என்று. ஆனா கெமிஸ்ட்ரி பாடத்தை நடத்துறதுக்கு ஒரு டீச்சர் இல்லாத நிலைமை அந்த ஸ்கூல்கள் இருக்கும். அந்த மஹல்ல வாசிகள சப்போர்ட் இல்ல, அந்த மஸ்ஜித் ஃபெடரேஷன் சப்போர்ட் இல்ல, உலமாக்கள சப்போர்ட் இல்ல. இத சரியான அமைப்புல இனம் கண்டு இப்படி இப்படி பலவீனங்கள் இந்த ஸ்கூல்கள் இருக்குது, அதுக்கு பின்னாலதான் எல்லாம் மண் வந்து அப்படி நாங்க டிஓஜி எதிர்பார்க்கிறோம். அந்த ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சரே இல்லாம இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம், ஆனா நல்ல டீச்சர்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க தயார். நல்ல நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் எதிர்பார்க்கிறோம், ஆனா சரியான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அந்த ஸ்கூல் வந்து. எனவே யார் இது செய்யணும்? இதை செய்யணும் தாய் தந்தையர்கள், பேரன் செய்யணும், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நிர்வாகிகள் செய்யணும், உளமாக்கள் செய்யணும், சமூகம் வந்து செய்யணும். எப்ப இதை நாங்க செய்வோமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, தக்குவா தர்பியா உள்ள அழகான ஒரு வருங்காலம் எங்களுக்கு பார்க்கலாம். எனவே மார்க்க கல்விய அதிகமாக கொடுக்கிறதோடு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, தேவையான அமைப்புல எங்களோட ஸ்கூல்களுடைய நிலைமைகளை பார்த்து இந்த தக்குவா தர்பியாவோட எங்களுக்கு இந்த ஸ்கூல்களையும் டெவலப் பண்ண வேண்டும்னா ஒரு அழகான ஃபியூச்சர் ஒன்று இந்த நாட்டில் எங்களுக்கு பார்க்கலாம். கவலைக்குரிய விஷயம், இப்ப உள்ள நிலைமை இதே மாதிரி தொடர்ச்சியாக போனா எங்களோட ஃபியூச்சர்ல திறமையான டாக்டர்ஸ், திறமையான லாயர்ஸ், திறமையான இன்ஜினியர்ஸ், திறமையான ப்ரொஃபஷனல்ஸ் உருவாகுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே புதிய ஒரு வருடத்தில் இருக்கிறோம். இப்ப நாங்கள் நியத்தம் வச்சுக்கொள்ளணும். எங்களுடைய சிறுவர்கள், எங்களுடைய மகால வாசிகளுக்கும் நாங்கள் மார்க்க கல்வியோட அதே மாதிரி உலகத்துடைய கல்வி எது தேவையோ அதுக்கும் சரியான அமைப்பிட முயற்சி செய்யறது. இந்த 1440 நாங்கள் ஒரு நியத்தாக வச்சு இந்த ரெண்டையும் நாங்கள் குறிச்சிட்டோம். இல்லா பியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோடு எங்களுக்கு பார்க்கலாம். எனவே இந்த இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எல்லா சொல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு வழங்குவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا